الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: المال والبنون زينة الحياة الدنيا، والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لولا عباد الله ركع، وبهائم رتع، وصبيان رضع، لصب عليهم العذاب. أو كما قال النبي صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, இது நம்முடைய குழந்தைகள் பள்ளி விடுமுறையில் இருக்கக்கூடிய நாட்கள். நம்முடைய இந்த குழந்தைகளுடைய விடுமுறை நாட்கள் எவ்வாறு அவர்களுக்கு கழிய வேண்டும், இந்த நாட்களை நாம் எப்படி அவர்களுக்கு பயனுள்ளதாக உருவாக்க வேண்டும் என்பது குறித்து நாம் மிக அதிகமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக நாம் நம்முடைய இந்த குழந்தைகள் நாம் பெற்ற பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியங்கள். ஆண் குழந்தைகளானாலும் சரி, பெண் குழந்தைகளானாலும் சரி, குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த குழந்தைகள் மூலமாக அல்லாஹ்தலா வரவேண்டிய அதாபை தடுத்து நிறுத்துகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. பெருமனார் சொன்னார்கள்: லவுலா இபாதுல்லாஹி ருக்கா, அல்லாஹ்வை ருக்கு செய்து சஜதா செய்து வழிபடக்கூடிய அந்த மக்கள் இல்லை என்று சொன்னால், ஒபஹா இமருத்தா மேயக்கூடிய கால்நடைகள் இல்லை என்று சொன்னால், ஒசுபியான் ருத்வா பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹுடைய அதாப் உங்கள் மீது இறங்கியிருக்கும். ஆக பாவங்கள் வராமல் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு தொழுகையாளிகள் ஒரு காரணம், கால்நடைகள் ஒரு காரணம், குழந்தைகள் ஒரு காரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டார்கள். ஆக அல்லாஹுடைய வேதனை தடுத்து நிறுத்தப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று இந்த குழந்தைகளும் என்று அல்லாஹுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த வகையில் எல்லா குழந்தைகளுமே நமக்கு பெரும் பாக்கியம், குறிப்பாக பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகளை பற்றி சொல்வார்கள், ஆண் குழந்தைகள் நியாமத், அல்லாஹ் தந்த பாக்கியம். பெண் குழந்தைகள் ரஹமத், அல்லாஹுடைய அருள். பாக்கியங்கள் சில நேரங்களில் சோதனைகளாக கூட மாறலாம், ஆனால் அருள் எப்போதுமே அருளாகத்தான் இருக்கும், அது சோதனையாக இருப்பது கிடையாது. நாம் பெண் குழந்தைகளை ஒரு வகையிலே அலட்சியப்படுத்துகிறோம். ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை என்று சொன்னால் அவர் நல்ல அந்த குழந்தையை வந்து பாசமாக பிரியமாக வச்சிருப்பார். ஆனால் ரெண்டு குழந்தை, மூணு குழந்தை, நாலு குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா அவர் பெண் குழந்தைகள் மீது ஒரு அருவறுப்பு ஏற்படுகிறது. பெற்ற தாயும் அந்த குழந்தைகள் மீது வெறுப்பை காட்டுகிறார். சமூகமும் ஒரு தாய் பல பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவளை அலட்சியமாக பார்க்கிறது. அந்த குடும்பத்தில் பெண் எடுக்கவும் தயக்கம், ஏன்னா அவங்களாம் பெண் குழந்தைகளாக பெற்றவர்கள். இப்போ நாம் பெண் எடுத்தோம்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணும் பெண் குழந்தைகளாக பெறுவாள் என்று, பெண் குழந்தைகள் என்று சொன்னாலே ஒரு வகையான ஒரு அலட்சியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தான் சொன்னாங்க, ஆண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு எந்த சுப செய்தியும் கிடையாது. யார் ஒரு பெண் குழந்தையை பெற்றாரோ, அல்லது இரண்டு பெண் குழந்தையை பெற்றாரோ, அல்லது மூன்று பெண் குழந்தையை பெற்று அந்த குழந்தைகளை அழகான முறையிலே வளர்த்து அவர்கள் பெரியவர்களான பிறகு நல்ல முறையிலே திருமணம் செய்து கொடுக்கிறாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னாங்க. இது ஆண் குழந்தைகளுக்கு இந்த சுப செய்தி கிடையாது. யார் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாரோ அவருக்குத்தான் இந்த சுப செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு நபருக்கு நரகம் முடிவு செய்யப்பட்டு விடும். நரகவாதி என்று அவருடைய பாவங்களால் நரகத்திற்கு தீர்மானிக்கப்பட்டு நரகம் செல்ல தயாராகி விடுவார். அந்த நேரத்திலே அவருடைய பெண் குழந்தைகள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்களாம், எங்களுடைய தந்தை
எங்களை பெற்று ஆணாக்கி எங்களை நல்ல முறையிலே வளர்த்து எங்களை உரிய இடங்களிலே அவர் திருமணம் செய்து கொடுத்தார் என்று அந்த பெண் குழந்தைகள் பரிந்துரை செய்கிற போது அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய பரிந்துரை ஏற்று அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று பெருமானார் சொன்னாங்க. ஆக பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக சுப செய்தியை சொன்னாங்க. எனவே எந்த வகையிலும் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை வெறுப்பதற்கு ஒதுக்குவதற்கு இடமே கிடையாது. இன்னைக்கு நம்மிடத்திலே அப்படி ஒரு சூழ்நிலை பரவலாக இருக்குது. பல பகுதிகளில் குழந்தை பிறந்தவொன்னே கேட்பாங்களாம், வரவா செலவான்னு சொல்லி, வரவுனா ஆண் குழந்தை செலவுனா பெண் குழந்தை. ஏன்னா இன்னைக்கு நாம் திருமணத்தையும் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். பெண் குழந்தையை வெறுப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய திருமண முறைகள், நம்முடைய திருமண சடங்குகள். பெண் குழந்தையை பெற்றதிலிருந்தே அவன் சேமிக்கணும், நகையை வாங்கி வைக்கணும், அந்த குழந்தைக்கு சீர்டாப்புகள் வாங்குறதுக்கு காசு சேர்க்கணும், அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வைத்ததனால் வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. ஆக இன்றைக்கும் நம்மிடத்திலே அந்த அறியாமை காலத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஆண் குழந்தை பெற்றால் அவருக்கு நிறைய அன்பளிப்புகள், நண்பர்கள் வாழ்த்து சொல்லுவாங்க, என்னங்க குடும்பத்தார் வாழ்த்து சொல்லுவாங்க. பெண் குழந்தைன்னு சொன்னால் சத்தம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெற்றவரும் பெண் குழந்தைனா கொஞ்சம் சுலபமாக தான் சொல்லுவார். இங்கே பதில் முனையில் பேசுகிறவரும் ஆறுதல் தான் சொல்லுவார். ஏதோ ஒரு சோகம் நடந்துட்ட மாதிரி, ஒரு துன்பம் நடந்துட்ட மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தையாக சொல்லுவார். ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை பெற்றெடுத்தவன் பல மடங்கு சந்தோஷப்பட வேண்டும். ஆண் குழந்தையை பெற்றவனை விட பெண் குழந்தை பெற்றவன் தான் அல்லாஹுடைய பாக்கியத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தகுதியானவன். எனவே எந்த நிலையிலும் பெண் குழந்தை என்கிற அந்த வெறுப்புணர்வு மனதில் அறவே இருக்கக்கூடாது. குர்ஆனுடைய ஒரு வசனம், நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய ஒரு வசனம், அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வமும் ஆண் குழந்தைகளும் உலக அலங்காரம். அல்லாஹ் சொல்கிறான், செல்வமும் ஆண் குழந்தைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒல் பாக்கியாத்து சாலிஹாத், நிலைத்திருக்கும் நல்லறங்கள். அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொன்னால் நிலைத்திருக்கும் நல்லறங்கள். ஹைருன் இந்த ரப்பிக், அதுதான் உமது இறைவனிடம் சிறந்தது. ஒஹைருன் அமலா, அதுதான் நன்மையை ஆதரவு வைக்க தகுதியானதுன்னு சொல்கிறான். இந்த அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்றால் என்ன, நிலைத்திருக்கும் நல்லறங்கள். இதற்கு சில விரிவுரையாளர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, பெண் குழந்தைகளைத்தான் அல்லாஹ் அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொல்கிறான். யாருக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிலைத்திருக்கும் நல்லறங்கள் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்னாங்க. குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதர் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவம் வருகிறது. நாம் கேள்விப்பட்டிருப்போம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதர் அலைஹிஸ்ஸலாமோடு ஒரு பயணம் செஞ்சாங்க. அந்த பயணத்தில் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் போட்ட நிபந்தனை என்ன, நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது, அது உங்களுக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி, ஆனால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. பயணம் ஆரம்பமானது, ஒரு கப்பலில் போனாங்க. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை ஓட்ட போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்காமல் இருக்க முடியல, எதுக்கு ஒரு அநியாயமாக ஒரு நல்ல கப்பலில் தொலை போடுறீங்க, எல்லாத்தையும் மூழ்கடிக்க பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. இரண்டாவது, ஒரு வீதியில் நடந்து போயிட்டு இருந்தாங்க, ஒரு சிறுவன் போய் கொண்டிருந்தான், அந்த சிறுவனை பிடிச்சி ஹதர் அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சிட்டாங்க, சின்ன பையனை கொலை செஞ்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமால் கேட்காமல் இருக்க முடியல, நியாயமாக ஒரு பையனை கொலை செஞ்சிட்டிங்களேன்னாங்க. அடுத்து ஒரு ஊருக்கு போனாங்க, அந்த ஊரில் போய் விருந்து கேட்டாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த காலத்தினுடைய பழக்கம், ஒரு ஊருக்கு போனால் விருந்து கேட்பாங்க, கொடுப்பதும் அந்த காலத்தினுடைய மரபு. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதர் அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊரில் விருந்து கேட்டாங்க, அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊரில் ஒரு பாலடைந்த சுவர் இடிந்து விழுவதற்கு தயாராக இருந்தது. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சுவத்தை கட்டி கொடுத்தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நமக்கு சோறு தர மறுத்தவர்கள் இவங்களுக்கு போய் இந்த சுவத்தை கட்டி கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. ஆக அவங்க செஞ்சதுக்கு போற இவங்க கேட்டதுனால ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இனிமேல் என்னோடு நீங்கள் பயணத்தை தொடர முடியாது. மூணு காரியத்தை ஏன் செஞ்சேன்னு அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அதில் அந்த சின்ன பையனை கொலை செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த சிறுவனை ஏன் கொலை செஞ்சேன்னு சொன்னால் அந்த சிறுவனுடைய பெற்றோர் நல்லவர்கள், சாலிஹானவர்கள். ஆனால் இந்த சிறுவன் அல்லாஹுடைய விதியின்படி இவன் கெட்டவன், இவன் வளர்ந்த ஆளானால், இவன் வளர்ந்து பெரியவனாக ஆனால் இவன் மோசமான பாவியாக வருவான், இவன் காரணமாக இவனுடைய பெற்றோரும் வழிகட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் அவனை கொலை செய்தேன் என்று சொன்னாங்க. அதனுடைய ரகசியங்களை இங்கே நாம் உள்ளே போக விரும்பல, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹத்தாலா அந்த கொல்லப்பட்ட அந்த சிறுவனுக்கு பதிலாக அந்த பெற்றோருக்கு மிகச்சிறந்த ஒரு பகரத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க. மிகச்சிறந்த ஒரு பகரத்தை கொடுப்பான் என்று ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது என்ன பகரம், இமாம் கத்தாதா என்கிற ஒரு பிரபலமான அறிஞர், குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிற அறிஞர், அவங்க சொன்னாங்க, ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறுவனை கொலை செய்த பிறகு அந்த பெற்றோருக்கு அல்லாஹத்தாலா ஒரு பெண் குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ் சொல்லுகிற அந்த சிறந்த பஹரம் என்பது அல்லாஹ் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தான். அந்த பெண் குழந்தை வளர்ந்து ஆளான பிறகு, திருமணமான பிறகு 10 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். அந்த 10 பேரும் நபிமார்களாக ஆக்கப்பட்டாங்க. ஆக நபிமார்களை பெறுபவர்களும் பெண்கள் தான், வலிமார்கள் சாலிஹீன்களை பெறுவதும் பெண்கள் தான். எனவே பெண் குழந்தையை எந்த நிலையிலும் அலட்சியமாக, பெண் குழந்தை என்கிற ஒரு வெறுப்புணர்வு அது நம்முடைய உள்ளத்தில் அறவே இருக்கக்கூடாது. பெண் குழந்தை பெற்றெடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படணும் ஆண் குழந்தையை விட. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண் பெண் என்பதெல்லாம் அல்லாஹ் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளாக தருகிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக தருகிறான். இதில் பெற்றெடுக்கிற தாய் மீது எந்த குறையும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்னங்க பொம்பளை பிள்ளையா பெற்றா அந்த தாய் தான் குறை சொல்றாங்க, தாய் மீது குறை கிடையாது. விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தாலும் கூட பிறக்கிற குழந்தை ஆணாக பெண்ணாக பிறப்பதில் அந்த தாய்க்கு சம்பந்தம் இல்லை, ஆணுக்கு தான் சம்பந்தம். குறை சொல்றதா இருந்தால் இந்த ஆணை தான் குறை சொல்லணுமே தவிர பெற்ற அந்த தாய் எந்த நிலையிலும் குறை சொல்ல முடியாது. ஆக அந்த அடிப்படையில் குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் பாக்கியமானவர்கள். இந்த குழந்தைகள் நமக்கு கிடைத்த இந்த செல்வங்கள், அல்லாஹால் நமக்கு கிடைத்த அமானிதங்கள், இந்த குழந்தைகளுக்கான நம்மீதுள்ள கடமைகள் என்ன? இது ஒரு நீண்ட விஷயம். பெண் குழந்தைகள் நம்முடைய அந்த குழந்தைகள் மீதுள்ள கடமைகள் குறித்து மிக விரிவாக பேசணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு மனிதர் வந்து ஹஜ்ரத் உமரிடம் சொல்வார், என்னுடைய மகன் எனக்கு என் பேச்சை கேட்க மறுக்கிறான், எனக்கு கட்டுப்பட மறுக்கிறான், நீங்கள் கூட்ட அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த பையனை கூப்பிட்டு அனுப்புவாங்க, கேட்பாங்க, ஏப்பா அவன் தந்தைக்கு கட்டுப்படுவதில்லையாமே, அவருடைய பேச்சை கேட்கறது இல்லையாமேன்னு சொல்லி அந்த பையனிடத்தில் கேட்பாங்க. அவர் திருப்பி கேட்பார் ஹஜ்ரத் உமரிடத்தில், நான் ஒத்துக்கொள்கிறேன், என் தந்தைக்கு நான் கட்டுப்பட மறுக்கிறேன், அவருடைய பேச்சை நான் கேட்பதில்லை, ஆனால் நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு மகன் என்ற முறையில் என் தந்தைக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருப்பது போல என் தந்தை எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா இல்லையான்னு கேட்டார். நான் மகன், என் தந்தைக்கு சில கடமைகள் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் என் தந்தையும் எனக்கு சில கடமைகள் செய்ய வேண்டியது இருக்கிறதா இல்லையான்னு கேட்டான். உமர் சொன்னாங்க, ஆம் இருக்கிறது. என்னென்ன கடமைகள்? ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை, திருமணத்திற்கு முன்னால் நல்ல தாயை தேர்ந்தெடுக்கணும். தன் பிள்ளைகளுக்கு நல்ல தாய், அதாவது மனம் முடிக்கும் போதே மார்க்கப்பட்டுள்ள நல்ல பெண்ணாக மனம் முடித்தால் நல்ல தாய் கிடைப்பாங்க. அந்த பையன் சொன்னார், என் தந்தை எனக்கு கொடுத்த தாய் நல்ல தாய் கிடையாது, இந்த விஷயத்தில் அவர் எனக்கு சரியான கடமையை செய்யலை. இரண்டாவதாக ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, நல்ல பெயர் வைக்கணும், நல்ல பெயர் வைக்கணும். அந்த பையன் சொன்னார், என் தந்தை எனக்கு நல்ல பெயர் வைக்கலை, எனக்கு வச்ச பெயர் என்ன? அவர் சொன்ன அந்த அரபி வார்த்தைக்கு தமிழில் சொல்கிறதா இருந்தால் பி வண்டுன்னு சொல்லுவாங்க, மலத்தை தின்னக்கூடிய வண்டு. இன்றைக்கி நாமளும் அப்படிப்பட்ட பேர் தான் வைக்கிறோம், லேட்டஸ்ட்டாக இருக்கணும், யாரும் கேட்காத யாரும் வைக்காத பெயராக இருக்கணுங்கிறதுக்காக அசிங்கமான பெயர்கள், ஆபாசமான பெயர்கள், பொருள் இல்லாத பெயர்களை தான் நாமளும் வைக்கிறோம். அவர் சொன்னார், என் தந்தை எனக்கு நல்ல பெயர் வைக்கலை, அவர் எனக்கு வைத்திருக்கிற பெயர் ஒரு அசுத்தத்தையும் மலத்தையும் தின்னக்கூடிய வண்டுன்னு வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. மூன்றாவது கடமை என்ன? ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, குரானை கற்றுக் கொடுக்கறது. சொன்னாங்க, என் தந்தை எனக்கு குரானையும் கற்றுக் கொடுக்கல. இந்த பதிலை கேட்டுட்டு ஹஜ்ரத் உமர் அவர்கள் அந்த பையனை கண்டிப்பதற்கு பதிலாக அந்த தந்தையை கண்டித்தான். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மிக என்னங்க சொத்துக்கள், அவங்க மிகப்பெரிய அமானிதங்கள். அந்த குழந்தைகளை நாம் எல்லா காலத்திலும் நல்ல தர்பியத்தை செய்யணும். குறிப்பாக இந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஒரு அட்டவணை இது. நம்முடைய அந்த விடுமுறை காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்தெந்த அடிப்படையில் அவர்களை பயிற்சி கொடுத்து நாம் உருவாக்கணும், இந்த நாட்கள் வீணாகாமல் எப்படி அவர்கள் கழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுரை இது. முதலாவது, நம்முடைய குழந்தைகளை நாம் அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி அவர்களுக்கு நாம் சொல்லித்தரணும். அல்லாஹ்வுடைய தௌஹீத், அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருப்பது, இந்த ஏகத்துவ வார்த்தை அது நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஃப்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வல கலிமத்தின் பிலா இலாஹ இல்லல்லா. உங்களுடைய குழந்தைகளுக்கு முதலில் நீங்கள் சொல்லித்தருகிற கலிமா லா இலாஹ இல்லல்லாவாக இருக்க வேண்டும். அதுதான் குழந்தைகளுக்கு நாம் போதிக்கக்கூடிய முதல் விஷயம். அல்லாஹை பற்றி நாம் சொல்லித்தர்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நாம் சொல்லித்தர்றது, ஏன்னா கபரில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்வி, முதல் இரண்டு கேள்வி அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி. இந்த கேள்வியில் ஒரு மனிதன் பதில் சொல்லலை, அவனுக்கு என்னங்க கபரில் வேதனை ஆரம்பமாகுது. கபருடைய வேதனைக்கான முக்கிய காரணம் அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருப்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாமல் இருப்பது. இந்த ரெண்டையும் தெரியவில்லையானால் கபருடைய வேதனை அவனுக்கு ஆரம்பமாகிறது. எனவே அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வை பற்றி சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகளை சொல்லணும், பெருமானாருடைய ஒழுக்கங்களை சொல்லணும், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி நாம் சொல்லணும், அவர்களை கொண்டு ஈமான் கொள்வதனுடைய அவசியத்தை பற்றியும் பெருமானாரை நேசிப்பதை பற்றியும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆக ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு இந்த தௌஹீத், இந்த ஏகத்துவ போதனை கொடுக்கணும். அதே போல குழந்தைகளுக்கு அவர்களுக்கு புரியும் விதத்தில் கபருடைய வேதனைனா என்ன, கபருடைய அந்த வேதனையை பற்றியும் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு பயமுறுத்துவதல்ல, சின்ன குழந்தைகளாக இருக்கும் போதே இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் போட்டுக்கொண்டே வர்றது. கபரில் எதனால் வேதனை நடக்குது, அது குறித்த சில சம்பவங்களை சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவில் இரண்டு கபர்களை கடந்து போகிறாங்க, கடந்து போனாங்க. உடனே சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த இரண்டு கபரிலும் வேதனை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த ரெண்டு கபர்லையும் வேதனை செய்யப்படுது. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூரல்லா ஏன் வேதனை செய்யப்படுது? சொன்னாங்க, இதில் ஒருவர் கோல் சொல்லித்திருந்தார், ஒருவர் கோல் சொல்லி கொண்டுத்திருந்தார். அப்போ குழந்தைகளுக்கு சொல்லணும், புறம் பேசுவது, கோல் சொல்வது, இவைகளெல்லாம் கபருடைய வேதனைக்கான காரணங்களில் ஒன்று. இன்னொரு மனிதரை பற்றி பெருமானார் சொன்னாங்க, அவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாமல் இருந்தார், சிறுநீர் கழிச்சுட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யலை. இன்னைக்கு நம்மளே எத்தனை பேர் காஃபிர்கள் மாதிரி ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் சிறுநீர் கழித்து விட்டு முறையாக சுத்தம் செய்யாமல் போகிறோம். பெருமானார் சொன்னாங்க, இன்ன ஆம்மத் அதாபில் கபரி மினல் பௌல், கபருடைய வேதனைக்கான பெரும்பாலான காரணம் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாததுன்னு சொன்னாங்க. இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே சிறுநீர் கழிக்கிறது எப்படி, எப்படி நாம் சுத்தம் செய்யணும், இப்படி சுத்தம் செய்யலைன்னு சொன்னால் கபரில் நடக்கிற அந்த வேதனையை பற்றி சொல்லணும். கபருடைய வேதனைக்கான காரணங்களில் ஒன்று வட்டி உண்பது, பொய் பேசுவது, தொழாமல் இருப்பது, மோசடி செய்வது, இது போன்ற என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ இந்த காரணங்களை சொல்லி கபருன்னு ஒன்று இருக்குது, அங்கே வேதனை உண்டு, அந்த வேதனைக்கான காரணங்கள் இவை என்பதையும் நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நாம் என்னைக்காவது சிந்திக்கிறோமா? பார்க்கிறோம், நேற்று இன்று எத்தனையோ மரணங்கள் போர்டில் எழுதுவதற்கு இடமே கிடையாது, எழுத இடம் இல்லாத அளவுக்கு மரணங்கள் வந்து கொண்டே இருக்குது. உலகத்தில் 20 வருஷம் 30 வருஷம் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுறாரு, ரசித்து கட்டுறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக கட்டுறாரு. ஆனால் இந்த 30-40 வருட வருமானத்தை ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் இவர் வாழ்வது 6 மாதமோ 6 வருஷமோ சொல்ல முடியாது. இவருக்கு எத்தனை நாள் ஹயாத்துங்கிறது தெரியாது. கஷ்டப்பட்டு சம்பாதித்து 30-40 வருஷம் உழைத்து இவர் எத்தனை நாள் வாழ்வார்? வீட்டை கட்டி 1 மாதத்துலேயும் மூத்தாகலாம், வீட்டை கட்டி குடியேறாமலும் மூத்தாகலாம், வீட்டை கட்டி 1-6 வருஷத்துலேயும் மூத்தாகலாம். இந்த வீட்டுக்காக இவ்வளவு சிரமப்படுறாரு. வெயில் காலம் வந்தால் ஏசி வைக்கிறோம், கரண்ட் போனால் யூபிஎஸ் வைக்கிறோம். ஆனால் கபருடைய வாழ்க்கை 6 மாதம் அல்ல, 6 வருடம் அல்ல, 1000 வருடங்களும் இருக்கலாம், அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அந்த கபரில் எந்த யூபிஎஸ் வரும், அந்த கபரில் எந்த ஏசி நம்மோடு வரும்? நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள், நாம் செய்யக்கூடிய உதவிகள், நம்முடைய இந்த அமல சாலிஹா தான் கபரில் நமக்கு ஏசி. நாம் செய்யக்கூடிய தொழுகை, இரவு நேர தொழுகை, அதான் கபரில் நமக்கு பிரகாசம். ஆக அந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திப்பது கிடையாது. எனவே அந்த வாழ்க்கையை குறித்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த தர்பியத்தில் கபர்னா என்ன என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல குழந்தைகளுக்கு இந்த உலகம் அழிந்து ஒரு நாள் எல்லா மக்களும் அழிக்கப்படுவார்கள், ஒட்டுமொத்த உலகமும் அழியும், குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்துவிடும், வயபுகா வஜ்ஹு ரப்பிக், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நிலைத்திருப்பான். அதை நாம் சொல்லி காட்டணும். உலகம் எப்படி அழியும், அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி சுருட்டுவான், இந்த மலைகள் எல்லாம் எப்படி பஞ்சு பஞ்சாக ஆகும், இந்த பூமி எப்படி மாற்றப்படும், வானங்கள் எப்படி சிவக்கும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறானே, அந்த மறுமை காட்சியை குழந்தைகளுக்கு சொல்லணும். இதெல்லாம் புரிய மாட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. ஸ்கூலில் எதை எதையும் சொல்லிக் கொடுக்குறான், அதையே குழந்தைகள் படிக்குது. கண்டது கலியதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை குழந்தைகள் படித்து புரியும் போது இதையும் குழந்தைகள் புரியாது. மஹ்ஷர் எப்படி நடக்கும், அல்லாஹ் எப்படி உலகத்தை அழிப்பான், முதல் சூர் ஊதப்பட்டவுடன் என்ன நடக்கும், இதை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். முதல் சூர் ஊதப்பட்டவுடன் எல்லாம் அழிஞ்சிருவாங்க, உலகில் பிறந்த எல்லா மனிதர்களும் அழிஞ்சிருவாங்க. அல்லாஹத்தில் மலக்குள் மௌத்திடம் கேட்பான், மலக்குள் மௌத்திடம் அல்லாஹ் கேட்பான், யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். மலக்குள் மௌத்து சொல்வார், நான் இருக்கிறேன், ஜிப்ரீல் இருக்கிறார், இஸ்ராஃபீல் இருக்கிறார், மீக்காயில் இருக்கிறார், அல்லாஹ் இருப்பான். மலக்குள் மோத்துட்டு அல்லாஹ் கேட்பான், யார் யார் இருக்கிறாங்க, எல்லாம் அழிஞ்சிருவாங்க, எல்லா மலக்குகளும் அழிஞ்சிருவாங்க, எல்லா தூதர்களும் எல்லா மக்களும் அழிஞ்சிருவாங்க. மலக்குள் மோத்திடம் அல்லாஹ் கேட்பான், யார் எஞ்சி இருக்கிறார்கள். அவர் சொல்வார், உயிரை கைப்பற்றுகிற அந்த மலக்கு மலக்குள் மோத்து சொல்வார், நான் இருக்கிறேன், ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார், இஸ்ராஃபீல் இருக்கிறார். அல்லாஹ் சொல்வான், ஜிப்ரீலுடைய உயிரையும் கைப்பற்றுங்கள். மலக்குல் மௌத் ஜிப்ரீலுடைய உயிரையும் கைப்பற்றுவார். பிறகு அல்லாஹ் கேட்பான், அடுத்து இப்போது யார் யார் இருக்கிறார்கள்? மலக்குல் மௌத் சொல்வார், நான் இருக்கிறேன், இஸ்ராஃபீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார். அல்லாஹ் சொல்வான், மீகாயில் இஸ்ராஃபீலுடைய உயிரையும் கைப்பற்றுங்கள், அவர்களும் இறந்து விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்பான், இப்போது யார் இருக்கிறார்? மலக்குல் மௌத் சொல்வார், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், உம்மை நீரே மரணிக்க செய்து கொள்ளும். இதுவரைக்கும் எல்லாருடைய உயிரையும் அவர் தான் கைப்பற்றினார், எல்லாருடைய ரூஹையும் அவர் தான் கைப்பற்றினார். அல்லாஹ் சொல்வான், உமக்கு நீரே மரணத்தை வரவழைத்து கொள்ளும். மலக்குல் மௌத் அவருடைய ரூஹை அவரே வெளியேற்றுவார். அப்போது அவர் சொல்வாராம், உயிரை வெளியேற்றும் போது என்ன சிரமம் இருக்கிறது என்பதை இப்போதுதான் நான் உணர்கிறேன். இந்த சிரமத்தை நான் முன்பே உணர்ந்திருந்தால் யாருடைய ரூஹையும் நான் கைப்பற்றியிருக்க மாட்டேன் என்று மலக்குல் மௌத்து சொல்வாராம். மலக்குல் மௌத்தும் இறந்து விடுவார். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருப்பான். 40 ஆண்டுகள் அல்லாஹவை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இருக்காது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது சூர் உதப்படும், மறுபடியும் படைப்புகள் எழுப்பப்படுவார்கள். இதை குழந்தைகளுக்கு சொல்லணும். ஒரு கதையாக ஒரு அழகான முறையில் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை காலங்களில் இந்த நல்ல விஷயங்கள் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்க, இந்த விஷயங்கள் அகீதாவுடைய கொள்கையினுடைய இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். காரணம், இன்றைக்கி குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது ஷிர்கான விஷயங்கள், குஃப்ரான விஷயங்கள், நாத்திகத்தை இந்த கல்வி போதிக்கிறது, இறை மறுப்பை போதிக்கிறது, சரியத்துக்கு எதிரான விஷயங்களை இந்த கல்வி போதிக்கிறது. எனவே நம்முடைய வீட்டில் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி, மஹ்ஷரை பற்றி இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதலே நாம் போதிக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய குழந்தைகளுக்கு அதுக்காரர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் சொல்ல வேண்டிய துவாக்கள், ஒவ்வொரு நேரத்திலும் சொல்ல வேண்டிய திக்கர்கள், அதை கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். தூங்கி எழுந்தவுடனே என்ன செய்யணும், தூங்கும்போது என்ன செய்யணும், சாப்பிடும்போது என்ன துவா ஓதணும், தண்ணீர் குடிக்கும்போது என்ன துவா ஓதணும், இதெல்லாம் ஓதி ஓதி அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்கிறான். படுக்கும்போது ஏன் இந்த துவா ஓதணும், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா குழந்தை கேட்கணும். அதுக்கு நாம் பதில் சொல்லணும், அல்லாஹ் தான் நம்மை தூங்க செய்கிறான். தூங்கி எழுந்தவுடன் அல்லாஹ் புகழ்கிறோம், அல்லாஹ் தான் நமக்கு மறுபடியும் உயிரை கொடுத்தான். சாப்பிடும்போது ஏன் அல்லாஹ் புகழ்கிறோம், அல்லாஹ் தான் இந்த ரிஸ்க்கை கொடுக்குறான் என்று ஒவ்வொரு நிலையிலும் என்னென்ன திக்ர்கள் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்டதோ அந்த திக்ர்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாகவும் நம்முடைய குழந்தைகளை பயிற்சிக்கணும். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் ஸ்கூலில் சொல்லித்தரப்படுகிற அந்த ரைம்ஸு கவிதைகளை வந்து பாடம் பண்ணி வீட்டில் சொல்லுது, ஆனால் எத்தனை குழந்தைகளுக்கு நல்ல துவாக்கள் தெரியும்? ஏதோ அண்மை காலமாக ஓரளவுக்கு ஒரு இஸ்லாமிய விழிப்புணர்வு ஏற்பட்டு பல பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இந்த துவாக்களையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல முறை நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவை போதுமானவை அல்ல. எனவே வீட்டில் இந்த விடுமுறை காலங்களில் குழந்தைகளுக்கு இந்த துவாக்கள் அதுக்காரர்களை கற்றுத்தர வேண்டும். அடுத்தபடியாக குழந்தைகளை இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் பயிற்சியை கொடுக்கணும். சஹாபா பெருமக்கள் குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க, குழந்தைகளை நோன்பு வைக்க கற்றுக் கொடுப்பாங்க, நோன்பு வைப்பதற்கும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சஹாபி பெண்மணிகள் சொல்கிறாங்க, ரமலானுடைய மாதம் வந்தால் எங்களுடைய சிறுவர்களையும் நோன்பு வைக்க நாங்கள் பழக்கப்படுத்துவோம். சஹாபாக்கள் தராவியுடைய தொழுகைக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க. பாருங்க, தராவி தொழுகைங்கிறது நீண்ட நேரம் நடக்கும். இப்போ நாம் தொழுகிற மாதிரி அல்ல, நாம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடறோம், 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடறோம். அன்றைக்கு தராவி தொழுகைங்கிறது இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்தால் நள்ளிரவு வரைக்கும் நடக்கும், சில நேரங்களில் சஹர் வரைக்கும் நடக்கும். அந்த தொழுகைக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க. அந்த குழந்தைகளும் அவ்வளவு நேரம், பல மணி நேரம், 3-4 மணி நேரங்கள் பெரியவர்களை போன்று அந்த குழந்தைகளும் தொழும். சஹாபா பெருமக்கள் குழந்தைகளை இபாதத்துகள், தொழுகை, வணக்க வழிபாடுகள் இதில் பயிற்சியை உண்டு பண்ணுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னாங்க, 7 வயதில் குழந்தைகளை தொழும்படி ஏவுங்கள், 10 வயதானால் குழந்தைகளை அடிக்கும்படி சொன்னாங்க. எனவே இந்த விடுமுறை காலங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும். வீட்டில் அழகான முறையில் பொது செய்கிற பயிற்சி, தொழக்கூடிய பயிற்சி, இந்த வயதில் எப்படி உருவாக்குறோமோ அதுதான் பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக விளங்குவதற்கு உதவும். அடுத்தபடியாக நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல அஹ்லாக்குகள், நல்ல குணங்களை கற்றுத்தரணும். உண்மை பேசுகிற குணம், நன்றி செலுத்துகிற குணம், விட்டு கொடுக்குற குணம், இந்த மாதிரி நல்ல அகலாக்குகள் என்னென்ன பெருமானாரிடமிருந்து நாம் கற்றிருக்கிறோமோ அந்த அழகான குணங்கள் நல்ல ஒழுக்கங்களை குழந்தைகளுக்கு படிப்படியாக படிப்படியாகனுங்க ஒவ்வொரு நல்ல குணம் ஒரு நாளைக்கு ஒரு குணம் என்று குழந்தைகளுக்கு அகலாக்குகளை கற்றுத்தரணும். அதே போல் ஒழுக்கங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதாவது வீட்டுக்குள் வரும்போது எப்படி வரணும், இன்றைக்கி அந்த ஒழுக்கம் எங்கேயுமே சொல்லித்தரப்படுறது கிடையாது. வீட்டுக்குள் வர்றதா இருந்தால் நம்முடைய சொந்த வீடாக இருந்தால் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு தான் போகணும். இது அடுத்தவர் வீட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய சொந்த வீட்டுக்கு போகிறோம்னா கூட சலாம் சொல்லி அனுமதி கேட்டு தான் போகணும். ஏன்னா வீட்டுக்கு வேறு யாராவது அந்நிய பெண்கள் வந்திருக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட இருந்து தான் நம்முடைய குழந்தைகளும் படிக்கும். அதனால் குழந்தைகளுக்கு வீட்டுக்குள் வருகிற போது எப்படி அனுமதி கேட்டு வரணும், வெளியே செல்லும்போது எப்படி வரணும், எப்படி செருப்பு அணியணும், எந்த காலில் செருப்பை கலட்டணும், இந்த ஒழுக்கங்கள் அதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பம். இந்த ஒழுக்கங்களை இந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். இவை எல்லாவற்றையும் விட இந்த விடுமுறை காலங்களில் நம்முடைய குழந்தைகளை பாவமான காரியங்களை நெருங்க விடாமல் பாதுகாக்கணும். கண்ட கண்ட புத்தகங்கள் படிப்பது, டிவி பார்ப்பது, மோசமான காட்சிகளை பார்ப்பது, சினிமா பாடல்களை கேட்பது, இசையை ரசிப்பது போன்ற இந்த பாவகரமான காரியங்களை நம்முடைய குழந்தைகள் நெருங்க விடாமல் அவர்களை தடுப்பதும் நம்முடைய கடமை. ஏன்னா குழந்தைகளுக்கு சின்ன வயசிலிருந்தே ஹலால் ஹராமும் சொல்லி கொடுத்தரணும். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்லுவதுண்டு. பெருமானாருடைய பேரர் சையதுனா ஹசன் ரதியல்லான் அவர்கள் வீட்டில் கிடந்த ஒரு பேரிச்சம்பளத்தை வாயில் போட்டாங்க. ஒரு பேரிச்சம்பளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரல்களை தொண்டைக்குள் விட்டு அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்தாங்க. சொன்னாங்க, இது சதக்காவுடைய பேரிச்சம்பளம், நபியின் குடும்பமாகிய நமக்கு இது ஹராம், நமக்கு இது ஹலால் அல்ல. இப்போ குழந்தைக்கு என்னங்க ஹராம் ஹலாலை பெருமானார் கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. இப்போ ஆண் குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பட்டு ஆடை உடுத்துவது அல்லது தங்க செயின் போடுறது இது குழந்தையாக இருக்கும்போது ஹராம் அல்ல, ஆனால் குழந்தையாக இருக்கும்போதே நாம் அதை தவிர்க்க வேண்டும். இப்போ பார்க்குறோம் ஆண் குழந்தைக்கு மோதிரம் போடுறாங்க, ஆண் குழந்தைக்கு செயின் போடுறாங்க. நீங்கள் சின்ன வயசில் என்ன பழக்கத்தை உருவாக்குவீர்களோ அதுதான் பருவமடைந்த பிறகும் தொடரும். எனவே ஆரம்பத்திலிருந்தே இது உனக்கு ஹராம். பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைய ஆண் குழந்தையை போல் ஜோடிக்கக்கூடாது. சில பேருக்கு ஆண் குழந்தை இருக்காது, அதனால் ஒரு பெண் குழந்தைய ஆண் குழந்தை மாதிரி ஜோடித்து ஒரு திருப்தி ஆண் குழந்தை மாதிரி நினச்சிக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தடுத்துருக்கிறாங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக இருப்பது, பெண் ஆணுக்கு ஒப்பாக இருப்பது, இத்தகைய இந்த ஹராம் ஹலாலுடைய விஷயங்கள் அதையும் குழந்தைகளுக்கு நாம் ஆரம்பத்திலிருந்தே போதிக்க வேண்டும். சுருக்கமாக இந்த விடுமுறை காலங்களை எல்லா வகையிலும் பயனுள்ள விதத்தில் நாம் அவர்களுக்கு கழிக்க முயற்சிக்க வேண்டும். அதிலேயும் மிக குறிப்பாக வீட்டில் நல்ல நூல்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கி முஸ்லீம்களுடைய வீட்டில் நூலகங்கிறதே கிடையாது, ஏன்னா நமக்கு வாசிக்கிற பழக்கமே இல்லை. ஆனால் இத்தனைக்கும் நமக்கு அருளப்பட்ட முதல் வசனமே இக்ரா, வாசி என்று தான் அர்த்தம். இக்ரா என்று சொன்னாலே படி என்று தான் அர்த்தம். ஆனால் படிக்காத சமூகமே நாம தான். எந்த வீட்டில் இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் நூலகங்கள் இருக்குது, நல்ல புத்தகங்கள் வாங்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குதா, இன்றைக்கி எத்தனை பத்திரிகைகள் நம்ம ஊரில் சேல்ஸ் ஆகுது, எத்தனை தின என்னங்க நாளிதழ்கள், எத்தனை வார இதழ்கள் சேல்ஸ் ஆகுது. ஆனால் எந்த வீட்டிலாவது நல்ல இஸ்லாமிய நூல்கள் இருந்துச்சுன்னா ஒரு குர்ஆன் ஷெரீஃப் இருக்கும், ஒரு மன்சில் இருக்கும், அடுத்து ஏதாவது ஒரு சில வளமைக்காக சில கிதாபுகள் இருக்குமே தவிர பெருமானாருடைய சரிதம், பெருமானாருடைய வாழ்க்கை தொடர்பான கிதாபுகள், சஹாபாக்கள் ஆண்கள் பெண்களுடைய வாழ்க்கை தொடர்பான நூல்கள், இஸ்லாமிய சரித்திரங்கள் தொடர்பான நல்ல நூல்கள் இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் வீட்டில் இருக்குது. ஆக வாசிக்கிற பழக்கம் நம்மள்ட்ட இருக்கணும், நம்முடைய குழந்தைகளிடமும் இருக்கணும். குழந்தைகளை படிக்க பழக்கணும். நல்ல நூல்கள் அவைங்க நம்முடைய ஒரு சொத்து அது. அதனால் வாசிக்கிற பழக்கம், நல்ல புத்தகங்களை எங்கே போனாலும் நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து அந்த புத்தகங்களை படிக்க வைக்கிற ஒரு பழக்கமும் நம்முடைய வீடுகளில் வரணும். இந்த நாட்களில் வந்து என்னங்க நல்ல நல்ல விஷயங்களை குழந்தைகளை படிக்க செய்வதும் நம்முடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த விடுமுறையிலே நம்முடைய தாய்மார்கள் குறிப்பாக அவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் தான் இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள். பெரிய பெரிய மகான்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் அவங்களுடைய தாய்மார்கள் தான். இந்தியாவில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான்களில் ஒருவர் ஹாஜா பக்தியாரின்னு சொல்லுவாங்க. ஹாஜா பக்தியாரி அவர்கள் 5 வயது சிறுவனாக இருக்கும்போது அவர்களுடைய தாயார் ஒரு மக்தப் மதரசால கொண்டு போய் ஒரு உஸ்தாதிடத்தில் விடுறாங்க, என்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி விடுறாங்க. இப்போ ஹாஜா பக்தியாரி அவங்க போய் உட்கார்ந்த உடனே மக்தபுடைய உஸ்தாது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும்படி சொல்லி கொடுத்தாங்க. பிஸ்மில்லா சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த 5 வயது குழந்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து அல்ஹம்து ஓதி சூரா பக்ராவையும் ஓதி முடிச்சிருச்சு. சூரா பக்ரா ஓதி முடிச்சிருச்சு. உஸ்தாதுக்கு ஆச்சரியம், மிகப்பெரிய திகைப்பு, கேட்டாங்க இது எப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, எனக்கு எதுவும் தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் இதை நான் என் தாய் வயிற்றில் இருக்கும்போதே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் தாய் என்னை கருவுற்றிருக்கும் போது, என்னை வயிற்றிலே சுமக்கிற போது குரான் ஓதுவாங்க ஓதுவாங்க, அதை கேட்டு 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 எனக்கு மனப்பாடாயிடுச்சு, ஆனால் எனக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. இப்போ அந்த உஸ்தாது சொன்னாங்க, உனக்கு முதல்ல பாடத்தை ஆரம்பிக்கிற தகுதி உன்னுடைய தாயாருக்கு தான் இருக்குது. அந்த பையனை கூப்பிட்டுட்டு அந்த தாயார்கிட்ட வந்தாங்க, சொன்னாங்க இந்த குழந்தைக்கு முதலில் சொல்லித்தரக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக இப்படிப்பட்ட தாய்மார்கள் தான் நல்லடியார்களையும் சாலிஹீன்களையும் உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்முடைய பெண்களிடம் இத்தகைய ஒரு தீன் இல்லாத காரணத்தினாலே அவர்களே டிவிக்கு அடிமையாக, தொலைக்காட்சிக்கு அடிமையாக, நாடகங்களுக்கும் சினிமாவுக்கும் அடிமையாக இருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு நம் குழந்தைகள் வழிதவறி வழிகட்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த விடுமுறை காலம் அல்லாஹால் நமக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம் இது. இந்த நாட்களை வீணாக்காமல் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு போதித்து, எந்த நிலையிலும் நம்முடைய குழந்தைகள் ஈமானுடைய பாதையிலிருந்து, ஷரியத்துடைய பாதையிலிருந்து விலகாமல் அவர்களை தடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது. அதனால் குழந்தைகளை நல்ல முறையில் பயிற்சி அளிக்கக்கூடிய தீனியாத் வகுப்புகளும் நடக்குது. நம்முடைய சார்பாகவும் ஒரு தீனியாத் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய கிருபியால் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளை அதில் சேர்த்து நல்ல ஒரு தர்பியத்து பெற்ற உங்களுடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் எடுக்கக்கூடிய கடமையில் இருக்கிறீர்கள். ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம பள்ளிக்கு ஏற்றாப்புலேயே ஒரு நோட்டீஸ் ஒன்று நேற்று பார்த்தேன். அதாவது நம்ம பக்கத்தில் அரவக்குறிச்சி போகிற வழியில் ஒரு ஸ்கூல் இருக்குது. இது வரைக்கும் அக்ஷயத்திரின்னு சொன்னால் நகை விற்கிறதுக்கு தான் அது பிரபலமாக இருந்துச்சு. அக்ஷயத்திரின்னா அது என்ன பலான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அது என்ன சாஸ்திரம், என்ன சம்பிரதாயம்னு தெரியாது. அன்னைக்கு தங்கம் வாங்கினா அது ஏதோ அபிவிருத்தின்னு சொல்லி குஃபார்கள் இந்துக்கள் நம்புகிறாங்க. அதை நம்பி நம்ம ஆளுகளும் நிறைய நகை வாங்குறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த வழியில் தான் உட்கார்ந்துருக்குறோம். பெருமானார் சொன்னது போல், என்னுடைய உம்மத்து முந்தைய சமுதாயத்தினுடைய வழியை அப்படியே பின்பற்றுவார்கள். செருப்பு வாருக்கு எப்படி ஒரு செருப்பினுடைய வார் இன்னொரு செருப்பினுடைய வாருக்கு நிகராக இருக்குதோ அது மாதிரி அவர்கள் ஒரு உடம்பு புற்றுக்குள் நுழைந்தால் இவர்களும் நுழைவார்கள்னு சொன்னாங்க. நாமளும் இன்றைக்கி அந்த காபிர்கள் வழியை பின்பற்றி அந்த அக்ஷய திரி அன்னைக்கு நாங்கள் நகை வாங்குறாங்க. நம்ம ஆளுக சொல்ல வந்து என்னென்னா, அது நகை வாங்குறது தான் ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நோட்டீஸ், ஒரு வால் போஸ்ட் ஓட்டியிருக்கிறாங்க, அக்ஷய திரி அன்று எந்த குழந்தைய பள்ளியில் சேர்க்குறாங்களோ அந்த குழந்தைக்கு சிறப்பு பூஜை செய்து அட்மிஷன் கொடுக்கப்படும். இது முஸ்லீம்கள் பகுதியில் எதுக்காக விட்டணும், நம்முடைய பலவீனம். இதையெல்லாம் நான் சொன்னால் நான் வந்து வன்முறையை தூண்டுவதாக சிலர் சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை நான் சொன்னேன்னு சொன்னால் இந்த அஜித் வன்முறையை தூண்டுறாரு. எனக்குரிய கவலையை நான் சொல்கிறேன் அவ்வளோதான். உங்கள் குழந்தைகள் வழிதவராமல் இருப்பதற்கு இது என்ன தைரியம் இருந்தால் இங்கே கொண்டு விட்டணும், வேறு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம், அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த இடங்களில் கொண்டு போய் விட்டுட்டோம். முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னால் இதை ஒட்டக்கூடிய அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நாம் இறங்கி போகிற காரணத்தினால, என்ன ஆனாலும் இந்த மக்கள் நம்மள்கிட்ட வந்தாகணும் அப்படிங்கிற தைரியம் கொடுக்குற காரணத்தினால தான் இது நடக்குது. ஆக இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய தினங்க சிறார்கள் இளைய தலைமுறையினிடமிருந்து ஈமான் பறிக்கப்பட்டு ஷிர்கு குஃபர் நுழைக்கப்படுவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்குது. அதனால் நம்முடைய குழந்தைகளுடைய ஈமானை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய சிறுவர்களையும் குழந்தைகளையும் நல்ல முஸ்லீம்களாக உருவாக்கக்கூடிய நல்ல தாய்மார்களாக, தந்தையர்களாக நம் எல்லோரையும் ஆக்கிடுவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.